2022 ஆண்டு டிசம்பர் மாத தெண்டல் இதழில் ஹரிகிருஷ்ணனின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள். தூதர் அனுப்பினார்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அபிமன்யுவுக்கும் உத்தரகுமாரிக்கும் திருமணம் நடந்ததன் பிறகு மணமக்களும் பாண்டவர்களும் விராட நாட்டைச் சேர்ந்த உபப்பிலாவியத்தில் ஒரு வருடம் 2 மாதம் 17 நாட்கள் தங்கியிருந்தார்கள் என்று டாக்டர் K.N.S. பட்நாயக் சொல்வதை சுட்டியிருந்தோம். மகாபாரதத்தின் இந்த இடத்திலிருந்து உத்தியோக பருவம் தொடங்குகிறது. இது சேனோத்யோக பருவம், சஞ்சயயான பருவம், பிரஜாகர பருவம், சனத் சுஜாத பருவம், யான சந்தி பருவம், பகவத்யான பருவம், சைன்ய நிர்மாண பருவம், உலூக தூதாகமன பருவம், ரதாதிரத சங்கியான பருவம், அம்போபாக்கியான பருவம் என்று 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. தன் தம்பி விசித்திர வீரியனுக்காக பீஷ்மர் காசிராஜனின் மகளான அம்பா, அம்பிகா, அம்பாலிகா ஆகிய மூவரையும் கவர்ந்து கொண்டு வந்ததும் அதன் பின் நடந்தவையும் மிக விரிவாக இந்த இடத்தில் சொல்லப்படுகின்றன. இது ஒரு முக்கியமான பகுதி. சேனோத்யோக என்றால் ஆலோசனை என்று பொருள். படை திரட்டுவதில் யுதிஷ்டருக்கு ஆலோசனை வழங்கும் முகமாக அந்த சபையில் கண்ணபெருமான் பேசத் தொடங்கினார். யுதிஷ்டரின் நாடு சகுனியின் துணையோடு வஞ்சகமாக கவரப்பட்டது. அதன் காரணமாக பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் காட்டிலும் 1 ஆண்டு யாருக்கும் தெரியாமல் விராட தேசத்திலும் கழித்தார்கள். பூமி முழுவதையும் ஒரு நொடிப்போதில் வெல்லும் திறமை பெற்ற அவர்கள் சத்தியத்தின் காரணமாக இத்துன்பங்களை அனுபவித்தனர். எதையும் அவர்கள் அதர்ம வழியில் பெறுவதை விரும்பவில்லை. எனவே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் எது நன்மையை பயக்குமோ அந்த வழியை சிந்தியுங்கள். திருதராஷ்டிரனின் புதல்வர்கள் சூதாட்ட சமயத்தில் கொடுத்த நிபந்தனையின்படி பாண்டவர்களுக்கு அவர்கள் தேசத்தை திரும்ப ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் நடந்து கொள்ளாவிடில் யுத்தத்தில் தங்கள் உயிரை இழப்பார்கள். பாண்டவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பதால் அவர்களை வென்றுவிடலாம் என்ற எண்ணம் கௌரவர்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. பாண்டவர்கள் தங்கள் நண்பர்களை சேர்த்துக் கொண்டு போரிடுவர். ஆயினும் இந்த விஷயத்தில் துரியோதனன் என்ன நினைக்கிறான் என்பது நமக்கு தெரியாததால் அவன் இன்னதுதான் நினைக்கிறான் என்று நாமே ஒரு அனுமானத்துக்கு வர முடியாது. தர்மம் தெரிந்தவனும் திறமையுள்ளவனுமான ஒருவனை தூதராக அனுப்பி உண்மையை தெரிந்து வர சொல்லலாம். கௌரவர்களை சமாதானம் செய்து பாண்டவர்களுடைய நாட்டை அவர்களிடத்தில் ஒப்படைக்குமாறு சொல்ல செய்யலாம் என்றார். கண்ணனை தொடர்ந்து அவருடைய அண்ணனான பலராமர் பேசினார். வனவாச சமயத்தில் பாண்டவர்களை சந்திக்க கிருஷ்ணரும் பலராமரும் வந்திருந்த போது அவர் சொன்னதை மீண்டும் நினைவூட்டுகிறேன். தீர்த்த யாத்திரியும் கந்தமாதனமும் என்ற தலைப்பில் பிப்ரவரி 2020 எழுதியது. அதில் பின்வருமாறு குறிப்பிட்டிருக்கிறேன். எப்போதும் துரியோதனன் பக்கமாகவே பேசுபவரான பலராமருக்கே அந்த நிலை பொறுக்கவில்லை. அவர் அழுதது மட்டுமல்லாமல் கண்ணனை பார்த்து, பாண்டவர்கள் இருக்கும் நிலையை பார்த்தால் எனக்கு தர்மத்தின் மீது உள்ள நம்பிக்கையே போய்விட்டது என்று சொல்லி, தர்மத்தையே கடைபிடிக்கும் இவர்கள் இந்த நிலையில் இருக்கும் போது துரியோதனன் அவ்வளவு செழிப்பாக இருப்பதை நினைத்து வருந்துகிறேன். இந்த பூமி இன்னமும் பிளந்து அவனை விழுங்காமல் இருக்கிறதே. ஒரு பாவமும் அறியாதவர்களான பாண்டவர்களை இவ்வாறு துன்பப்படுத்துகிற திருதராஷ்டிரன் பாண்டவர்களை தன் மக்களைப் போல நடத்தியவனாக எவ்வாறு ஆவான்? பீஷ்மர், கிருபர், துரோணர் போன்றவர்களெல்லாம் என்ன செய்து விட்டார்கள் என்றெல்லாம் மிக வருந்தினார். அன்று அப்படி பேசிய பலராமர் இன்று தான் பேசியதை மறந்தார். சபையோர்களே, சூதாடும் போது அதில் ஏற்பட்ட ஆர்வத்தால் மனம் கெட்டு போன யுதிஷ்டிரன் இந்நிலையை தானே தேடிக்கொண்டான். வீரர்களான பாண்டவர்கள் தங்கள் நாட்டை திரும்ப பெற எண்ணம் கொண்டுள்ளனர். அவர்கள் தங்களுக்குரிய பாதி நாடு கிடைக்குமானால் அதில் அவர்கள் சந்தோஷமடைந்து திருப்தியுடன் வாழ்வார்கள். துரியோதியநாதியரும் மக்களும் மகிழ்வுடன் இருக்கலாம். அதனால் தருமன் எண்ணத்தை தெரிவிக்க ஒருவன் தூது போவானாகில் அது எனக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும். அப்படி செல்பவன் பீஷ்மரையும் திருதராஷ்டிரரையும் துரோணரையும் அஸ்வத்தாமரையும் விதுரரையும் கிருபனையும் கலந்தாலோசிக்க வேண்டும். துரியோதனனிடம் நல்ல வார்த்தை பேசி நயமுடன் நாட்டை திரும்ப பெற வேண்டும். என்னுடன் கோபம் கொள்ளக்கூடாது. யுதிஷ்டிரனின் நாடு கவர்ந்து கொள்ளப்பட்டது. எல்லா நண்பர்களும் தடுத்தும் சகுனியுடன் இவர் சூதாடி உள்ளார். சூதாட்டத்தில் வல்லவரான சகுனியுடன் இவர் சூதாடியது தவறு. திருதராஷ்டிரனை வணங்கியே நாட்டை திரும்ப பெற வேண்டும். துரியோதனனை நல்ல வார்த்தைகளாலேயே சமாதானம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் போரில் பல விபரீதங்கள் விளையும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த சினி வம்சத்தவனான சாத்யகியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் பலராமரை கண்டித்து பேசினான். இது என்ன ஆச்சரியம் என்றால், சூதாட்டத்தில் தோற்பவர் 12 ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டும், ஓராண்டு யாருக்கும் தெரியாமல் மறைவாக வாழ வேண்டும். அப்படி வெற்றிகரமாக இந்த நிபந்தனையை நிறைவேற்றினால் தோற்றவர் நாட்டை இந்த நிபந்தனையில் வெல்பவருக்கு திரும்ப அளிக்க வேண்டும் என்பதுதான் பந்தயம். பலராமர் ஏனோ இப்போது பாதி ராஜ்யம் என்கிறார். சூதாட்ட சமயத்தில் இவரோ கிருஷ்ணனோ சபையில் இல்லை என்பதுதான் உண்மை. இவருக்கு துரியோதனன் பால் இருந்த ஈடுபாட்டால் இவ்வாறு பேசுகிறார் என்பது வெளிப்படை. இதைத்தான் சாத்யகி கண்டித்தான். எண்ணிறந்த வீரர்கள் பாண்டவர்கள் பக்கத்திலும் உண்டு, அவர்களை கொண்டு நாம் போரிடுவோம். துரியோதனன் நாட்டை தரமாட்டான். துரியோதனன் தூதர்களை அனுப்பி படை திரட்டுவான். நாம் அவனுக்கு முன்னதாக படைகளை திரட்ட வேண்டும் என்றான். சல்லியன், பகதத்தன், கிருதவர்மன், அந்தகன் போன்றோருக்கு தூதர்களை அனுப்ப வேண்டும் என்றான். கடைசியில் துருபதனுடைய புரோகிதரை தூதனுக்கு தீர்மானிக்கப்பட்டது. துருபதனும் அவரை தூதராக அனுப்பினான். இதற்கு அடுத்ததாக அர்ஜுனன் கண்ண பெருமானை தன் சாரதியாக பெறுகிறான். நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான அந்த சம்பவத்தை அடுத்த இதழில் காண்போம். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.